الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم على إن شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار كما قال عليه الصلاة والسلام بنيهم منيهم فعيث فعبالك إذا الله كي إلا قبلك الحمد لله அவன் தனித்தவன் தாரணையை ஆளுகின்ற தயாளன் அடியார்கள் கேட்டோ கேட்காமலோ அவர்களுடைய தேவைகளை அன்றாடம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கும் ரஹ்மானாக ரஹீமாக இருந்து கொண்டிருக்கிறான். இருளான இவ்வுலகை ஒளிர்விக்க வந்த தன்மை நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலும் அன்னவர்களது அறிச்சுவட்டை அனுவேனும் தவறாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சகாபாக்கள் சாபியுங்கள் சபவு சாபியுங்கள் கியாமநாள் வரை வரக்கூடிய அத்தனை முஸ்லிமான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் பேரிலும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக என்று வேண்டிக் கொண்டதன் பின்னால் புனிதமான ஜுமாவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி வல்லவன் அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா அவருடைய மாளிகையிலே பிதாவுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே எந்த விடயங்களை எங்கள் வாழ்வில் எடுத்து நடப்பதன் மூலமாக அல்லாஹ் எங்கள் ஈருலக வாழ்க்கையின் வெற்றி நிம்மதி சந்தோஷத்தை வாக்களித்திருக்கிறானோ அப்படியாக நல்ல விடயங்களை எங்களால் முடிந்த அளவு எடுத்து நடந்து கொள்ளும்படி எடுத்து நடந்து கொள்ள முயற்சி செய்து கொள்ளும்படியும் எந்த விடயங்களை செய்வதன் மூலமாக அல்லாஹ் எங்கள் ஈருலக வாழ்க்கையின் நஷ்டத்தையும் கைச்சேதத்தையும் எச்சரித்திருக்கின்றானோ அப்படியான விளக்கப்பட்ட ஹராமான சந்தேகத்திரமான விடயங்களை பற்றி முற்றுமுறையாக எங்களை தகர்ந்து கொள்ளும்படியும் முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் மத்திய சென்னு உதயம் செய்து கொள்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ் நல்லே அல்லாஹா இந்த உலகத்தில் படைத்திருக்கக்கூடிய படைப்பினங்களில் மிகச்சிறந்த படைப்பாக அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா மனிதர்களை ஆக்கியிருக்கிறார். அந்த மனிதர்களினுடைய வர்க்கங்களை வித்தியாசப்படுத்தி இருக்கிறான், வேறுபடுத்தி இருக்கிறான். பணக்காரர்கள் என்றும் ஏழைகள் என்றும் பாமரர்கள் என்றும் படித்தவர்கள் என்றும் ஆண்கள் என்றும் பெண்கள் என்றும் இவ்வாறு பலவிதமான பிரிவுகளை அல்லாஹ்வு தஆலா மனிதர்களுக்குள்ளே ஆக்கியிருக்கிறான். ஆனாலும் யார் எந்த வர்க்கத்திலே இருந்தாலும் அவர் எந்த நிலைப்பாட்டிலே இருந்தாலும் உலகத்தினுடைய எந்த அந்தத்திலே அவர் இருந்தாலும் அவர் அல்லாஹ்வினுடைய அடிமை, அவர் அல்லாஹ்வை தான் வணங்க வேண்டும், அல்லாஹ் தஆலா தான் அனைவருடைய ரப்பாகவும் இருக்கிறார் என்கின்ற விடயத்தில் யாருக்கும் எந்த விதமான ஏற்றத்தாலும் கிடையாது. அன்புக்குரியவர்களே, தன்னுடைய அடிமை ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் படித்தவனாக இருந்தாலும் பாமரனாக இருந்தாலும் அல்லாஹ் தஆலா எல்லோரையும் ஒரே கண் கொண்டுதான் பார்க்கிறான்.
அல்லாஹ்வுடைய பார்வையில் எல்லோருமே அடிமைகள் தான். அவர் ஏழை என்பதற்காக வந்து அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலே உள்ள நெருக்கம் குறைவானது. இவருடைய செல்வத்தின் மூலமாக இவர் அல்லாஹ்வை அதிகம் நெருங்கிக் கொள்ளலாம் என்கின்ற எந்த விதமான நிலைப்பாடும் கிடையாது. எல்லோரும் அல்லாஹ்வினுடைய பார்வையில் ஒன்றாகத்தான் இருக்கிறார்கள். எல்லோரும் அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை அடைந்து கொள்ளவும் முடியும் என்பதை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு பொதுவானதாக ஆக்கி வைத்திருக்கிறார். ஒவ்வொரு அடியாரும் தன் பக்கம் நெருங்கி வர வேண்டும் என்பதில் அல்லாஹ் தஆலா மிகவும் ஆர்வம் உள்ளவனாக இருக்கிறான். அவன் உலகத்தின் எந்த தரத்திலே இருந்தாலும் அவன் தன்னை நெருங்கி இருக்க வேண்டும், அவன் என்னைத்தான் எல்லா கட்டத்திலும் முன்னோக்க வேண்டும் என்பதில் அல்லாஹ் தஆலா மிகவும் ஆர்வத்தோடு ஆர்வத்தோடு இருக்கிறான் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு விளங்கப்படுத்தி காட்டுகிறார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறும் போது கூட வைதா தாலக இபாதி அன்னி நபியே, என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி வினவினார், என்னை பற்றி வினவினால் நீங்கள் சொல்லுங்கள் பயிர் கயிர், நிச்சயமாக நான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நெருக்கமாக இருக்கிறேன் என்கின்ற விடயத்தை நீங்கள் அவர்களுக்கு நன்மாராய சொல்லுங்கள் என்பதை அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹிக்கு சொல்லி கொடுக்கிறார். இன்னும் ஒரு இடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலா சொல்லுவதாக சொல்லி காட்டுகிறார்கள். அத இந்த வன்னி அபிஜிபி, என்னுடைய அடியான் என்னை பற்றி எவ்வாறு நினைக்கிறானோ நான் அவனோடு அவ்வாறு நடந்து கொள்கிறேன். அவன் என்னோடு எந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கிறானோ நான் அவனோடு அந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கிறேன். இளைய விசிதிரின் சக்கரத்து இளைஞன் அவன் என் பக்கம் ஒரு சான் நெருங்கி வந்தால் நான் அவன் பக்கம் ஒரு முழம் நெருங்கி போவேன். அவன் ஒரு முழம் நெருங்கி வந்தால் நான் அவன் பக்கம் ஒரு பாகம் நெருங்கி செல்வேன். அவன் எதிரத்திலே நடந்து வந்தால் நான் அவனிடத்திலே வேந்தோடி போவேன் என்பதால் அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி காட்டுகிறார். இந்த அளவுக்கு எங்களை படைத்த எங்களுடைய ரப்பு ஆதிக்கத்திற்குரிய அதிகாரத்திற்குரிய ரப்பாக இருந்தாலும் அவனால் படைக்கப்பட்ட எங்களின் மீது இந்த அளவுக்கு அன்போடு பாசத்தோடு அல்லாஹ் சுப்ஹானஹு இருந்து கொண்டிருக்கிறான். அவனை நாங்கள் வணங்கி அவனை நெருங்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் ஒவ்வொரு விதமான வித்தியாசமான அமல்களை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு கட்டத்தந்திருக்கிறான். அவர்களுடைய முன்மாதிரியிலே இருந்து எங்களுக்கு காட்சி தரப்பட்ட ஒவ்வொரு அமல்களும் அது தொழுகையாக இருக்கலாம், நோன்பாக இருக்கலாம், ஜகாத்தாக இருக்கலாம், ஹஜ்ஜாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அந்த அமல்களின் மூலமாக அல்லாஹ்வுடைய அடியார்கள் அவனின் பக்கம் நெருங்க வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய ஆசையாக இருக்கிறது. ஆகையால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸலாத்து குர்பானும், நீங்கள் தொழுகிறீர்களா, உங்களுடைய தொழுகை அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கி வைக்கக்கூடிய இபாதத்தாக இருக்கிறது, செய்யக்கூடிய ஒவ்வொரு வணக்கமும் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கி வைக்கும். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், ஒரு அடியான் அல்லாஹ் தஆலாவுக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய சட்டம் என்று தெரியுமா? ரொம்பவுமே நெருக்கமாக இருக்கக்கூடிய சட்டம் ஓர் அடியான் சுஜூதில் இருக்கின்ற சமயம், சுஜூதிலே இருக்கின்ற போது அவன் நேரடியாக அல்லாஹ்வோடு தொடர்பு கொள்கிறான். எனவே நீங்கள் சுஜூதுடைய சந்தர்ப்பத்திலே உங்களுடைய துஆக்களை அதிகரித்துக் கொள்ளுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு உரியாகி இருக்கிறார்கள். நாங்கள் கேள்விப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ்கள் தான், சஹஜுடைய நேரத்திலே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா எவ்வாறு எங்களை நெருங்கி வருகிறான் என்று கூறியவர்களே, அடிவானத்திற்கு பூமியினுடைய வானத்திற்கு அல்லாஹு தஆலா நுஸூலாகின்றான், இறங்கி வருகின்றான். இறங்கி வந்து ஏ அடியார்களே, என்னிடத்திலே பாவம் பண்ணிக் கொண்டவர்கள் இருக்கிறீர்களா, நான் மன்னிக்கிறேன், எங்களிடத்திலே உதவி தேடுபவர்கள் இருக்கிறீர்களா, நான் உதவி செய்கிறேன் என்பதாக அல்லாஹு தஆலாவே இறங்கி வந்து எங்களை நெருங்கி வந்து அவரே எங்களுடைய தேவைகளை பற்றி கேட்கிறார். இந்த அளவுக்கு எங்களை படைத்த எங்களுடைய ரப்பு எதிர்கொள்வதிலே அவ்வளவு ஆவலாக இருக்கிறார். நாங்களும் அவர் பக்கம் நெருங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி எங்களுக்கு பலவிதமான இபாதத்துகளையும் அல்லாஹு தஆலா கற்றுத் தந்திருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் இப்போது நாங்கள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய புனிதமான வணக்கத்தினுடைய காலமாகிய ஹஜ்ஜினுடைய வணக்கத்தினுடைய காலமாகிய இந்த துல்காதா துல்ஹிஜ்ஜாவினுடைய மாதங்கள் இன்று பிறை 29 இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்று இரவு பிறை பார்ப்பதற்குரிய நாளாக இருக்கின்றது. பிறை தென்படும் என்றால் துல்ஹஜ் மாதத்தினுடைய முதலாம் பிறையாகிவிடும். ஹஜ்ஜினுடைய வணக்கங்கள் ஆரம்பித்துவிடும். ஹஜ்ஜுக்கு சென்றிருப்பவர்கள் இருக்கக்கூடியவர்களே தங்களுடைய வசதியை முன்வைத்து அவர்கள் சென்றாலும் அவர்களும் அல்லாஹினுடைய நெருக்கத்தை அடையத்தான் அங்கே சென்றிருக்கிறார்கள். அவர்கள் ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கிறார்கள் செல்லாதவர்கள் அவர்களும் அல்லாஹை விட்டு தூரமானவர்கள் அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் காட்டினார்கள், ஒரு அடியார் பயன்படுத்துவதற்கு மிக தகுந்த காலம் இந்த 10 இரவுகளாகிய துல்ஹஜ் பிறை 1 இருந்து பிறை 10 வரைக்கும் வரக்கூடிய அந்த 10 தினங்கள் அல்லாஹு தஆலாவுக்கு அமல் செய்யக்கூடிய காலத்திலே மிகவும் சிறந்த காலமாக இருக்கிறது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் காட்டினார்கள். போன்று அமல் செய்யப்படுகின்ற நாட்களிலே அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான எந்த நாளும் கிடையாது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் காட்டுகின்றார்கள். அல்லாஹ்வும் இந்த 10 இரவுகளை அல் குர்ஆனிலே சத்தியமிட்டு சொல்லிக் காட்டுகின்றார். நான் சிறப்புப்படுத்தியிருக்கக்கூடிய கண்ணியப்படுத்தியிருக்கக்கூடிய அந்த 10 இரவுகள் 10 நாட்களின் மீது சத்தியமாக. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறு பலவிதமான வணக்கங்களை வழிபாடுகளை எங்களுக்கு தந்து நாங்கள் அவரை எந்த அளவுக்கு நெருங்கிக் கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு நெருங்கிக் கொள்ள முடியும் என்பதை அல்லாஹு தஆலா எங்களுக்கு ரசூலுல்லாஹ் மூலம் கற்றுத் தருகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலாவினுடைய நெருக்கத்தை மிகவும் அதிகமாக பெற்றுக் கொண்டவர்கள் எங்களுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எந்த அளவுக்கு அல்லாஹுவை நெருங்கினார்கள்? இளைய நபிமார்களை போன்ற ஒரு நபிதான். ஆனாலும் அல்லாஹு தஆலாவினால் சிறப்பாக்கப்பட்டவர்கள். எந்த அளவுக்கு அவர்கள் அல்லாஹுவை நெருங்கினார்கள்? அன்புக்குரியவர்களே, மலக்குமார்களினுடைய தலைவராகிய ஜிப்ரீல் அலைஹிஸ் ஸலாத்து வஸலாம் அவர்கள் கூட தாண்ட முடியாத அந்த ஹிஜ்ரத்துல் முந்தஹாவையும் தாண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய சன்னிதானம் வரைக்கும் சென்று அல்லாஹ்வை நெருங்கினார்கள். அந்த அடிப்படையிலேதான் அல்லாஹ்வை நெருங்க வேண்டும், அவனோடு நாங்கள் நட்பு கொள்ள வேண்டும், அவனுடைய தோழமையை நாங்கள் உண்டாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி பலவிதமான கஷ்டங்களையும் சகித்துக் கொண்டு பலவிதமான துன்பங்களுக்கு மத்தியிலே அல்லாஹ்விடத்திலே மிக பெரிய உன்னதமான ஒரு ஸ்தானத்தை பிடித்துக் கொண்டவர்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். கலீலுல்லாஹ் என்பதாக நாங்கள் அவர்களுக்கு சொல்கிறோம். இந்த கலீல் என்கின்ற பட்டம் அது அவர்களால் உருவாக்கி கொண்டதோ நாங்கள் கொடுத்த பட்டமோ கிடையாது. அல்லாஹு தஆலா தன்னுடைய நபியாகிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த பட்டம் கலீல். அவர்களுக்கு என்னென்ன துன்பங்கள் வந்தனவோ அத்தனை துன்பங்களையும் தாண்டி அத்தனை சோதனைகளையும் தாண்டி நான் அல்லாஹ்வை நெருங்குவேன் என்கின்ற அடிப்படையில் அவர்கள் செய்த முயற்சி அல்லாஹ்வுடைய உற்ற நண்பராக அவர்கள் ஆக்கிவிட்டார்கள். அதற்காக வேண்டி தன்னை மாத்திரமல்ல தன்னுடைய மனைவியை தன்னுடைய குழந்தைகளை கூட அவர்கள் பலியாக்கி அதற்காக வேண்டி அவர்கள் கஷ்டப்படுத்தி அந்த நெருக்கத்தை அறிந்து கொண்டார்கள். எந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா அவர்களை சிறப்புப்படுத்துகின்றான் என்று சொன்னால், அல்லாஹு தஆலா எந்த அளவுக்கு அவர்களினுடைய அந்த தியாகத்தை பொருந்திக் கொண்டார் என்று சொன்னால், குர்ஆனிலே சொல்கின்றான் இப்ராஹிமினுடைய அந்த தியாகத்தை நாங்கள் பொருந்திக் கொண்டு கியாமத்து நாள் வரை வரக்கூடிய அத்தனை மனிதர்களினுடைய அடையாள சின்னமாகவும் ஞாபகமாகவும் நாங்கள் அவரை ஆக்கிவிட்டோம் என்பதாக அல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சிறப்பித்து கூறிக்கொண்டிருக்கிறார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த தியாகங்கள் உங்களுக்கு தெரியும். அந்த தியாகங்களில் எல்லாம் கட்டமான தியாகங்கள் தெரியுமா அன்புக்குரியவர்களே? அந்த கஷ்டங்கள் எல்லாம் கட்டமான கஷ்டம்தான். தன்னுடைய அன்பு மகனாகிய இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலாவினுடைய கட்டளை வந்துவிட்டதே என்பதற்காகவே தன்னுடைய அன்பு மகனாக இருந்தும் அரசு பணிகிட வேண்டும் என்று நினைத்தார்களே அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய சோதனை இது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டியிருந்தார், இது நான் இப்ராஹிமுக்கு வழங்கிய மிகப்பெரிய சோதனை, அந்த சோதனையையும் அவர் வெற்றி பெற்று விட்டார். துனியாவினுடைய சின்ன சின்ன லாபங்களுக்காக வெள்ளி எங்களுடைய சமூகத்தவர்கள் மார்க்கத்தை விட்டுக் கொண்டிருக்கக்கூடிய காலத்திலே மார்க்கத்தினுடைய கடமைகளையும் அவர்களையும் உதாசீனம் செய்துவிட்டு துனியாவினுடைய ஒரு சில லாபங்களுக்காக வெள்ளி இந்த காலத்தில் அழைந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே அல்லாஹு தஆலா எங்களுக்கு உதாரணமாக காட்டுவது அல்லாஹு தஆலாவுடைய கட்டளை வந்துவிட்டதே என்பதற்காக வேண்டி எத்தனையோ வருடகாலம் தவம் இருந்து பெற்றெடுத்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அடுத்து பலியிடுவதற்கு துணிந்து விட்டார்கள். அப்படியே கொண்டு போய் முகம் குப்பர படுக்க வைத்திருக்கிறார்கள். கத்தியையும் அடுத்து கழுத்திலே வைத்து விட்டார்கள். அல்லாஹுடைய நாட்டம் கத்தி அறுக்கவில்லை, அல்லாஹுடைய நாட்டம் கத்தி அறுக்காமல் போயிருந்தார். அல்லாஹு தஆலா அங்கே எதிர்பார்த்தது இப்ராஹிம் என்ன செய்கிறார் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நான் சொன்ன கட்டளையை நிறைவேற்றுகிறாரா அல்லது அவருடைய பிள்ளை பாசம் அவருடைய துணியா அவருடைய உள்ளத்திலே ஊசலாடுகிறதா என்பதை அல்லாஹு தஆலா பார்த்தான். உண்மையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய தியாகம் அல்லாஹு தஆலா இடத்திலே வரவேற்கத்தக்கதாக இருந்தது. உடனடியாக அல்லாஹு தஆலா சொன்னார், அபியே நிறுத்திக் கொள்வீராக, நீங்கள் உங்களுடைய மகனை அழைக்க தேவையில்லை, நாங்கள் உங்களை சோதனை செய்வோம், உங்களுக்கு பகரமாக அவருடைய மகனுக்கு பகரமாக நாங்கள் ஒரு ஆட்டை சொர்க்கத்தில் இருந்து வழங்கி இருக்கிறோம், அந்த ஆட்டை நீங்கள் அறுத்து பலிவிடுங்கள். இன்று ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் வசதி படைத்தவர்களாக இருந்தால் குர்பான் என்று சொல்லக்கூடிய அடிப்படையிலே நாங்கள் உங்கள் ஹையாவை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம், பிராணிகளை நாங்கள் பலிவிட்டு அதனை மக்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த வணக்கம் இந்த இபாதத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களினுடைய அந்த யதார்த்தத்திலே இருந்து அவர்களுடைய அந்த தியாகத்திலே இருந்து வந்தது. அல்லாஹு தஆலா சொன்னார், உங்களை நாங்கள் தியாகத்தினால் வரையினுடைய அத்தாட்சியாக ஆக்குவோம். அப்படியே அல்லாஹு தஆலா அவர்களை ஆக்கினார். எப்படி ஆக்கினார்? அவர்கள் செய்த அவர்களுடைய குடும்பம் செய்த ஒவ்வொரு விடயத்தையும் எங்களுக்கு இபாதத்தாக அல்லாஹு தஆலா மாற்றினார். அவர்களுடைய மனைவியாகிய ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மகனுக்காக வேண்டி தண்ணீர் தேடி ஓடிய அந்த சபா மர்வாவுக்கு இடையில ஓடிய ஓட்டத்தை அல்லாஹு தஆலா அஜி செய்யக்கூடியவர்கள் ஓட வேண்டிய கட்டாயமான ஓட்டமாக ஆகியிருக்கிறார். ஓடக்கூடிய ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆமியும் அந்த இரண்டு மலைகளுக்கு இடையிலே ஓடித்தானாக வேண்டும். வெறுமனே ஓட்டம், எங்களுடைய பார்வையில் அது வெறும் ஓட்டம், ஆனால் அல்லாஹுடைய பாதையில் அது சாதாரண ஓட்டம் அல்ல, அவனுக்காக ஓடிய ஓட்டம். அந்த ஓட்டத்தை யாவத்தினாக இறங்கி வந்தால் அல்லாஹ் ஞாபகம் செய்ய வைத்திருக்கிறான். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களிடத்தில் இருந்து அல்லாஹு தஆலா எதிர்பார்ப்பது நிறைத்தான். அவனுடைய தீனன்று வந்து விட்டால் அந்த தீனை நாங்கள் எந்த அளவுக்கு முற்படுத்துகிறோம் என்பதை அல்லாஹு தஆலா கவனித்துக் கொண்டிருக்கிறான். நாங்கள் அவனை நெருங்குகின்றோமா அல்லது அவனை விட்டு விட்டு வேறு யாருடைய திருப்தியையும் வருவதற்கு நாங்கள் அறிகிறோமா என்பதை அல்லாஹு தஆலா பார்க்கிறார். அவனுடைய கட்டளைகளை நாங்கள் செயல்படுத்துகிறோமா அல்லது அவைகளை உதாசீனம் செய்துவிட்டு எங்களுடைய துன்யாவின் தேவைகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோமா என்பதை அல்லாஹு தஆலா பார்க்கிறார். அல்லாஹு தஆலா அவனை நெருங்குவதற்கு தந்த வணக்க வழிபாடுகளில் மிக சிறந்த வழிபாடு தான் நாங்கள் ஹஜ்ஜுடைய காலத்திலே செய்யக்கூடிய ஒரு ஹையாவினுடைய வணக்க வழிபாடாக இருக்கிறது. அதற்குத்தான் குர்பான் என்கின்ற பெயரும் வழங்கப்பட்டிருக்கிறது. குர்பான் என்று சொன்னால் அல்லாஹ்வை நெருங்குவதற்காக செய்யப்படக்கூடிய எல்லா இபாதத்திற்கும் சொல்ல முடியும், ஆனால் அது புழக்கமாக இருக்கிறது. அவருக்கு. ஏனென்று சொன்னால் அந்த உமஹையாவை முதன் முதலாக நிறைவேற்றிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வஸ்ஸலாம் அவர்கள் செய்த தியாகம் அதுவே அல்லாஹ்விடத்திலே குர்பானாக இருந்தது. அதற்காக வேண்டி இந்த குர்பான் என்கின்ற பெயர் இந்த உமஹையாவுக்காக வேண்டிய புழக்கத்திலே இருந்து வருகிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களிடையே வசதி படைத்த ஒவ்வொருவர் இந்த உதகையாவினுடைய வழக்கத்தை நிறைவேற்றுவது சுன்னா முஹக்கதாவாக இருக்கிறது. பாரதத்தில் மிக பெரிய ஒரு அடிப்படையாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்டத்தட்ட மதீனாவிலே 10 வருடங்கள் இருந்தார்கள். சஹாபாக்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி இருந்த 10 வருடமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வருடத்திலேயாவது விட்டு வைக்காமல் பத்து வருடங்களும் குர்பான் கொடுத்திருக்கிறார்கள். வணக்கத்தை சிறவே கொண்டு செய்ய வேண்டும். படங்களிலே படங்களை கொஞ்சம் செலவழித்து இந்த வணக்கத்தை நாங்கள் செய்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பொருத்தத்தை பெற்றுக் கொள்வதற்கு நாங்கள் தயாராக வேண்டும். நாங்கள் சும்மா செய்யவில்லை. இந்த நாங்கள் செய்யக்கூடிய இந்த உலகையா என்கின்ற வணக்கத்திற்கு அல்லாஹ் தஆலா தரக்கூடிய கூலி இருக்கிறது. சுபஹானல்லாஹ், அது எண்ணில் அடங்க முடியாத கூலி இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனையோ விதமான சிறப்புகளை இந்த உலகையாவினுடைய வணக்கத்திற்கு சொல்லி காட்டி இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீங்கள் அதனை அடுத்து பறியிட்டு விடுவீர்கள். தியாகத்துடைய நாளையிலே நீங்கள் அடுத்த அத்தனை பிராணிகளும் எவ்வாறு முழுமையாக அதனை நீங்கள் வாங்கி வந்து அறுத்து கொடுத்தீர்களோ அவ்வாறே முழுமையாக திரும்பி வரும். அதனை அடுத்து இரத்தத்தை ஓட்டி விட்டோம் என்பதற்காக வேண்டி அது அந்த தோற்றத்திலே வரமாட்டாது. எவ்வாறு நீங்கள் கொம்புகளோடு சதைகளோடு எலும்புகளோடு முடிகளோடு கொடுத்தீர்களோ ஒரு மொழி கூட குறைவில்லாமல் அது தியாகத்துடைய நாளிலே உங்களுக்கு சாட்சியானவர். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீங்கள் கொடுத்த பிராணிகள் நீங்கள் ஒரு அளவிலே ஒரு சாதாரண அளவிலே கொடுத்திருப்பீர்கள். எழுபது மடங்கு பெருத்ததாக தியாகத்துடைய நாளிலே வருகிறது. அதில் பதிவாக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் கொடுக்கக்கூடிய பிராணி எழுபது மடங்கு பெருத்ததாக உங்களுக்கு வந்து சேரும் என்பதை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். மேலும் சொன்னார்கள், நீங்கள் கொடுக்கக்கூடிய உதவியா கொடுக்கக்கூடிய அந்த பிராணியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு குறிக்கும் குறைவில்லாமல் அல்லாஹ் தஆலா நன்மைகளை வழங்குகிறார். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், செம்மறி ஆட்டை கொடுத்தால் அந்த ஆட்டின் முடிகளுக்குமா நன்மை? சொன்னார்கள், அந்த ஆட்டின் முடிகளினுடைய அளவுக்கும் அல்லாஹ் தஆலா நன்மையை வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம் இந்த 10 நாட்கள். இந்த 10 நாட்களையும் நாங்கள் எவ்வாறு கழிக்க வேண்டும் என்பதும் இருக்கிறது. அதோடு 10வது தினத்திலே நாங்கள் செய்யக்கூடிய அந்த பெருநாள் தொழுகையை தொழுதுவிட்டு நாங்கள் செய்யக்கூடிய அந்த குர்பானியுடைய உபகையாவினுடைய வணக்கம் இருக்கிறது. இது மிகப்பெரிய வணக்கமாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலாவிடத்திலே நாங்கள் நெருங்குவதற்கு மிகப்பெரிய சந்தர்ப்பமாக இருக்கிறது. ஒவ்வொருவரும் வசதி படைத்தவர்கள் கட்டாயம் இன்ஷா அல்லாஹ் திரை கண்டால் திரையை கண்டதிலே இருந்து நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் அந்த 10 நாட்கள் வரைக்கும் நகங்களை முடிகளை வெட்டாமல் அந்த குர்பானியை கொடுப்பதற்கு தயாராக இருந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, உதவையா என்பது சும்மா நாங்கள் காட்ட கொடுக்கட்டோமே என்பதாக சும்மா இருக்கக்கூடிய வணக்கம் அல்ல. கூட்டாக குர்பானி நிறைவேற்றுகிறார்கள், நாங்கள் பணத்தை வழங்கிவிட்டோம், அதன் பின்பு என்னுடைய பொறுப்பு முடிந்து விட்டது என்பதல்ல. நாங்கள் அந்த இடத்திற்கு செல்ல வேண்டும். குர்பான் கொடுக்கக்கூடிய அந்த இடத்திற்கு நாங்கள் செல்ல வேண்டும். அங்கே குர்பானியுடைய பிராணிகளை கொண்டு வருபவர்களுக்கு ஒரு சத்தம் இருக்கிறது. அதிலும் முக்கியமாக நாட்டினுடைய சத்தத்தை அவர்கள் கடைபிடிக்க வேண்டும். அதிலே ஏதாவது மாறு செய்தாலும் அல்லாஹ்விடத்திலே அது பொருத்தமற்றதாக ஆகிவிடும். அதிலே ஏதாவது குளறுபடிகளை நாங்கள் உண்டாக்கி விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அது யாருக்கும் பாதிப்பை உண்டாக்கி விட்டது என்று சொன்னால் அத்தனை பேரினுடைய அந்த மனஸ்தாபத்தையும் அந்த மனக்கண்டப்பையும் நாங்கள் சம்பாதிக்க வேண்டியிருக்கும். எனவே அந்த விடயத்திலே ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் அந்த இடத்திற்கு சமூகம் அளிக்க வேண்டும். நாங்கள் வாங்கி கொடுத்த அந்த பிராணியை அறுப்பதற்காக அந்த அளவுக்கு செல்ல வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அது மாத்திரம் அல்ல, பெருநாள் முடிந்ததன் பின்பு அந்த அறுவையை மேற்கொள்ள வேண்டும். அந்த அழுகக்கூடிய நேரத்திலே துவா ஒன்று வைக்கப்பட்டு காட்டி தந்திருக்கிறார்கள். அந்த துவாவை நாங்கள் ஓதிக்கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, நாட்டினுடைய சட்டத்தை மிகவும் எச்சரிக்கையாக ஒவ்வொருவரும் தேடிக்கொள்ள வேண்டும். அந்நிய மக்களோடு நாங்கள் தெரிந்து வாழக்கூடியவர்களாக அல்லது அவர்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய இடத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே எங்களுடைய வணக்கத்தின் மூலமாக அவர்களுடைய உள்ளத்தில் தாக்கங்கள் ஏற்படுவதோ அல்லது அவர்கள் எங்களை குறைகள் கண்டுபிடிப்பதற்கு ஏதுவாகவோ நாங்கள் எங்களுடைய வணக்கத்தை செய்துவிடக் கூடாது. அதிலும் குறிப்பாக அரசு முடிந்ததன் பின்பு தொழில் செய்யக்கூடிய நேரத்திலே நல்ல முறையிலே அதனுடைய கழிவுகள் வெளியே வராத முறையிலே நல்ல முறையிலே பொது செய்ய வேண்டும். 70,000-80,000 ரூபாய் கொடுத்து பிராணிகளை வாங்கி அறிக்கிறோம். 1-2 ரூபாய் பெறுமதியான நல்ல உறுதியான தேகங்களை வாங்கி பொது செய்வது பெரிய காரியம் ஒன்றல்ல. அதனையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். சாதாரண ஷப்பிங் பேகுகளிலே நாங்கள் அதனை போட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த பொருட்கள் தெரியக்கூடிய அளவிலே நாங்கள் பொது செய்து அனுப்பினால் அதுவும் அடுத்தவர்களுடைய பார்வையை குத்தக்கூடியதாக இருக்கும். அது மாத்திரமல்ல, மிருகங்களை வாங்கக்கூடிய நேரத்திலே, குர்பான் பிராணிகளை வாங்கக்கூடிய நேரத்திலே, அவைகளை டிரான்ஸ்போர்ட் செய்யக்கூடிய நேரத்திலே, கொண்டு வரக்கூடிய நேரத்திலே நாட்டினுடைய சட்டம் ஜீவகாருண்யம் எதனை போதிக்கின்றதோ அந்த விடயத்திலே ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டும். மிக முக்கியமான விடயம், எல்லோரும் கவனமாக செயல்பட வேண்டிய விடயம், நாங்கள் அறுக்கக்கூடிய அந்த இடத்திலே அதாவது தேவையில்லாத முறையிலே அதாவது சோசியல் மீடியாக்கள் சமூக வலைதளங்களுக்கு அந்த அறுவை காட்சிகளை அல்லது பங்கிடக்கூடிய காட்சிகளை நாங்கள் போட்டோவோ வீடியோவோ எடுத்து அதனை நாங்கள் ஷேர் பண்ணி விட்டோம் என்று சொன்னால், பரப்பி விட்டோம் என்று சொன்னால், இது மிகப்பெரிய தாக்கத்தை அடுத்தவருடைய உள்ளத்திலே உண்டாக்கிவிடும். எனவே இந்த விடயத்தை முற்றுமுள்ளாக தவிர்த்துக் கொள்ளுங்கள். இந்த விடயத்திலே நாங்கள் எல்லோரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இது நாங்கள் இருக்கக்கூடிய கட்டம், மிக இக்கட்டான கட்டம். நாங்களாக ஒன்றை இறங்கி வாங்கிக் கொள்ளக் கூடாது. ஆகையினால் அந்த விடயத்திலே ரொம்பவும் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். அதே போன்று பெருநாள் பிறை பத்து என்று சொன்னால் 13 அல்லது 1-2 நாட்களுக்குள்ளே போயா சிரமம் வந்துவிடும். முடியுமான அளவு அந்த நிலத்திற்குள் எங்களுடைய அருமையை வைத்துக் கொள்ளாமல் அதற்கு முன்பே எங்களுடைய அருமையை எங்களுடைய பங்கீடை நாங்கள் முடித்துக் கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா தந்திருக்கக்கூடிய இந்த உலகையா இருக்கின்ற வணக்கத்தை நாங்கள் உள்ளத்தால் மன மகிழ்ந்து கொடுப்பதோடு மாத்திரமல்லாது எல்லாருடைய உள்ளங்களும் கூறிப்படையக்கூடிய அளவுக்கு சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு நாங்கள் நல்ல முறையில இந்த உலகையாவினுடைய வணக்கத்தை நிறைவேற்றி அல்லாஹாவினுடைய திருப்பொருத்தத்தை பெற்றுக்கொண்ட அவனுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொண்ட நண்பர்கள் கூட்டத்திலே அல்லாஹு தஆலா எங்கள் அனைவரையும் சேர்த்தவர்கள் புரிவானாக.